تحته. والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال تعالى: وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم لعلهم يتفكرون. وقال أيضا: اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال تعالى: إنك لتهدي إلى صراط مستقيم. وقال أيضا: إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. صدق الله مولانا العظيم. الله من الذي يعرف إليه அந்த சகோதரர்களே, பிள்ளையார்களே, அல்லாவை அன்பு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பாளர்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட நபித்துவத்தில் அல்லாஹு தஆலா 6666 ஆயத்துகள் கொண்ட இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். இதில் மனித வாழ்வுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அத்தனை வழிகாட்டல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தின் 23 வருட காலத்தில் இரவு பகலாக பாரிய ஒரு முயற்சி செய்து ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டியிருக்கிறார். அந்த சமூகம் குர்ஆனில் பாராட்டப்பட்ட சிறந்த முன்மாதிரியான எல்லாராலும் அவர்களை என்றும் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திக் கொடுத்தார். அவர்கள் சஹாபாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும் வரழியல்லாஹு அன்ஹு சூரத்து தௌபாவில் அல்லாஹ் அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்ற ரெண்டு கூட்டத்தார்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பயன் செய்திருக்கிறார். அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்ற நன்மாராயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த இந்த வேதம் சூரத்துல் ஹிஜ்ருடைய 9வது வசனத்தில் இன்ன நஹ்னு நஸ்லன திக்ர வ இன்ன லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த வேதம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா 116 சூராக்களை நமக்கு தந்திருக்கிறார். சூரத்துல் பக்கரா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் தபாரக் என்று சூரத்துல் முல்க் அல்லாஹ்வுக்குல் இஸ்ஸத் 116 சூராக்களை தந்திருக்கிறார். சூராக்களினுடைய பெயர் நபிமார்களுடைய பெயர்களிலும் சில நல்லடியார்களுடைய பெயர்களிலும் அந்த சூறாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். சில அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். சில ஊர் சில பகுதிகளையும் அல்லாஹ் இந்த சூறாவுடைய பெயர்கள் அமைத்திருக்கிறார். சில நல்லடியார்களுடைய தன்மைகளிலும் இந்த சூரத்துகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். சூரத் நூலை சிலாத்தை ஞாபகப்படுத்துகிறது. சூரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை சிலாத்தை ஞாபகப்படுத்துகிறது. சூரத் யூனஸ் யூசுப் யூனஸ் அலை சலாம் யூசுப் அலை சிலாத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். சூரத் ஹூத் சூரத் முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹ் பல நபிமார்களை ஞாபகப்படுத்துகிறார். சூரத் லுக்மான் சூரத் மரியம் நபிமார்கள் அல்லாத அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டு பிரதானமான அம்சங்களை வலியுறுத்துகிறார். அது என்ன? சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் முனாஃபிகூன். நயவஞ்சர்களையும் காபிர்களையும் பற்றி லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற அந்த அடிப்படையையும் இந்த சூராக்களில் அல்லாஹ் பயன் செய்கிறான். அது அப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றும் அல்லாஹு தஆலா ஒரு பகிரங்க அறிவித்தலை சூரத்துல் முஃமினூன் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் வலக்கத் யஸ்தர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் முத்தக்கிர், இதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, இதை மரணம் செய்வது அனைத்தையும் நாம் லேசாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம். குர்ஆனுடைய சாரம்சத்தை இன்னா லஹு லஹாஃபிழூன் என்று அல்லாஹ்வே பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறார். உங்களில் யார் இந்த குர்ஆன் மீது கவனம் செலுத்தி சிந்தித்து படித்து ஓதி பாராயணம் செய்து வாழ்க்கையில் எடுத்து நடந்து இந்த தூதை உலக மக்களுக்கு முன்வைத்து தன்னையும் மற்றவர்களையும் முன்மாதிரியான சமூகமாக யார் ஆக்கிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா தினமும் அப்பலா இசைத்தல் குரான் அப்பாலுமா என்ன, இவர்கள் குரான் மீது சிந்தனை, இவர்கள் இதனுடைய ஒவ்வொரு ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்து செயல்பட மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன கூடு போடப்பட்டிருக்கிறதா? அலம் யஹ்னில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை கேட்டு கேட்டு அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்யும் நேரம் வரவில்லையா என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த அழைப்பை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று பெருமிலே கல்வியாமை மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் முன்வருகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா வரவேற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயாரித்தார்கள். சஹாபாக்கள் அஷர முபஷரா, சொர்க்கத்திற்கு நன்மாராயாக அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஸஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் பின் ஜன்னா, ஜுபைர் பின் ஜன்னா, அபூபைதா பின் ஜன்னா ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவர்களுடைய அபூபக்கர் சொர்க்கத்தில், உமர் சொர்க்கத்தில், உஸ்மான் சொர்க்கத்தில், அலி சொர்க்கத்தில், சஅத் ஸஈதும் சொர்க்கத்தில், அப்துல் ரஹ்மான் ஜுபைரும் சொர்க்கத்தில், அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தில், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு சொர்க்கத்தில் என்று அவர்கள் சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக பூமியில் நடமாட்டார்கள். மனிதர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களை அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறான். உங்களை தெரிவு செய்திருக்கிறான் எதற்கு? துனியாவில் வெறுமனே வாழ்ந்துவிட்டு போவதற்கல்ல. உங்களை தெரிவு செய்திருப்பது உங்களுடைய பொருளாதார கஷ்டமான எல்லா நிலையிலும் உலகம் என்று சொல்லும் பொழுது சோதனைக்குரிய இடம். நினைப்பது நடக்கும், நடக்காமல் இருக்கும். நினைப்பது எல்லாம் நடக்கும் இடம் வளக்கும் ஸ்ரீஹா மாதஷ்டகி அன்புசுக்கும் வளக்கும் ஸ்ரீஹா மாதஜாவும். கேட்பதும் கிடைக்கும், நாடுவதும் கிடைக்கும். கேட்பது ஒன்றுமே நடக்காத இடம் பதுப்பு பலன் நசீதக்கும் இல்லா அதாவா. சுவைத்துக்கும் நேருங்கள், உங்களுக்கு நாம் வேதனை தரவில் ஒன்று தரமாட்டோம். கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்படுவார்கள். குர்ஆனுடைய ஆக கடினமான வேதனைக்குரிய ஆயத்துதான் பதுவுக்கும் பலன் நசீதக்கும் இல்லா அதாவா. சுவைத்துக் கொண்டிருந்தால் வேதனை தவிர எதுவும் நாம் உங்களுக்கு அதிகரிக்க மாட்டோம். துனியாவுடைய வாழ்க்கை ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறது. அது நாடுவது நடக்கும், நடக்காமல் இருக்கும். மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு உங்களுக்கு நாடுவதெல்லாம் கிடைக்கும். இன்னலக்கு மன் சஹியோ பலா சமூக அபதா, இன்னலக்கு மன் சசிஹோ பலா தஸ்தபோ அபதா, இன்னலக்கு மன் சசிஹோ பலா தஹரமோ அபதா, இன்னலக்கு மன் சனமோ பலா தபாசு அபதா. வாலிபமே வாலிபம், வயோதிகம் கிடையாது. சுகமே சுகம், நோய் இல்லை. உங்களுக்கு இன்பமே இன்பம், துன்பம் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை தந்திருக்கிறான். அவர்கள் இந்த அடிப்படையை விருத்திருக்கிறார்கள். வாழ்வென்பது மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் வாலிபமாக இருக்கும், வயோதிகமாக மாறும். இன்றே துணிச்சலுடன் வாலிபத்துடன் நடந்து கொண்டிருப்பவர் திடீரென்று மரணத்தை முன்னோக்கி விடுகிறார். 15 வயது, 20 வயது, 25 வயது, 30 வயது துடிச்சலிப்பாக தூங்கினவர் முழிக்கவில்லை, மரணித்து விட்டார் என்ற செய்தி அது சர்வ சாதாரணமாக புல்ல நம்பின்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் மாத்திரி நப்சுரத்தை ஐயாவின் சமூ என்ற ஆத்மாவுக்கும் தெரியாது எங்கு மௌத்து வரும் என்று அந்த மௌத்து விட்டால் ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும் அங்கு முன்பின் படப்பட தாமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் கல்லாயுதா வலகத்தில் தராசேவா, யார் அவர்களுக்கு ஓடி பார்க்கக்கூடியவர்கள், மந்திரத்து போதக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் தந்திருக்கும் இந்த சொற்பமான வாழ்க்கையை இன்பமுள்ளதாக முன்மாதிரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்மாதிரியானவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களுக்கு சொற்கம் நன்மாராயமாக கொடுக்கப்பட்டது. அவர்களில் நிறையவர்கள் தெரிவு செய்தவர்கள் முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையை பாருங்கள். சீமா சத்தாவுடைய அடையாளத்தை பார்க்கலாம். தமிழுடைய நேரத்தில் அவர்கள் பாவமன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாராட்டுகிறான். வியாபாரம் தொழில் அவர்களை அல்லாவை விட்டு பராக்காக்கவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அல்லாவின் பாதையில் ஷஹீதாக வேண்டும், மரணிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் குடும்பம், அவர்களுக்கும் தேவை, அவர்களுக்கும் வாழ்க்கை, அவர்களுக்கும் வியாபாரம், அவர்களுக்கும் உத்தியோகம், அவர்களுக்கும் விவசாயம் அனைத்தும் இருந்தன. இதுக்கு மத்தியில் அவர்களுடைய குறிக்கோள் எதுவாக இருந்ததென்றால் நொகைப்புள் மௌத்தகமா நொகைப்புன் ஹயாத. நீங்க வாழ விரும்புறது ஒரு நல்ல மௌத்தாக விரும்புகிறோம். நொகைப்புள் மௌத்தகமா நொகைப்புள் ஹயாத, நொகைப்புள் மௌத்தகமா நொகைப்புள் கம்ர. மதுபானத்தை நீங்கள் நேசிப்பதை போன்று நாங்கள் மௌத்தை நேசிக்கிறோம். மௌத் என்பதை எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்காக நாம் தேடி தேடி தெரிகிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் கை செய்யப்பட்டார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள், ஏன் கை செய்யப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் சொல்கிறார்கள், நான் மௌத்தை தேடி அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் நான் பல யுத்தங்களில் கலந்து கொண்டேன். என்னுடைய மேலையில் ஒரு ஸ்தானளவு அம்பு ஈட்டி வாழ்படாத அடிமை கிடையாது. ஒரு ஸ்தானளவு என்னுடைய மேலையில் அம்பு ஈட்டி வாழ்படாத அடிமை கிடையாது. ஆனால் இன்று ஒரு ஒட்டகம் தன்னுடைய இருப்பிடத்தில் மரணிப்பதைக் கொண்டு நான் மரணிக்கிறேன் என்று காலில் இந்த வலிது அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். ஒரு சின்ன காயம், ஒரு குத்து பட்டுவிட்டால், ஒரு சின்ன பழுதை பட்டுவிட்டால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது, எவ்வளவு துடித்து போகிறோம். அம்பும் வாளும் ஈட்டியும் அவர்களுடைய உடம்பில் எல்லாம் அது பதியப்பட்ட நிலையில் இருக்கும் என்றால் எப்படி அவர்கள் மௌத்தை தேடி போயிருப்பார்கள். 60,000 படைகளுக்கு மத்தியில் துணிச்சலாக தனி நபராக போகக்கூடிய தைரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் நான் பல யுத்தங்களில் கலந்து கொண்டேன். என்னுடைய மேலையில் ஒரு ஸ்தானளவு அம்பு ஈட்டி வாழ்படாத அடிமை கிடையாது. ஒரு ஸ்தானளவு என்னுடைய மேலையில் அம்பு ஈட்டி வாழ்படாத அடிமை கிடையாது. ஆனால் இன்று ஒரு ஒட்டகம் தன்னுடைய இருப்பிடத்தில் மரணிப்பதைக் கொண்டு நான் மரணிக்கிறேன் என்று காலில் இந்த வலிது அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். ஒரு சின்ன காயம், ஒரு குத்து பட்டுவிட்டால், ஒரு சின்ன பழுதை பட்டுவிட்டால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது, எவ்வளவு துடித்து போகிறோம். அம்பும் வாளும் ஈட்டியும் அவர்களுடைய உடம்பில் எல்லாம் அது பதியப்பட்ட நிலையில் இருக்கும் என்றால் எப்படி அவர்கள் மௌத்தை தேடி போயிருப்பார்கள். 60,000 படைகளுக்கு மத்தியில் துணிச்சலாக தனி நபராக போகக்கூடிய தைரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதில் அவர்கள் பரிபூர்ணமாக காட்சி அளிக்கிறார்கள். சஹாபாக்களின் சிறார்கள் அவர்களுடைய பட்டியலை பார்த்தால் இன்றைய சிறார்களை அப்படிதான் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களுடைய அந்த டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வயதை அடைந்தவர்களை பார்த்தால் அது உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கும். அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தை பார்த்தால் அந்த துடிப்புடிப்பான வாலிப பருவத்தில் எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அது அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சூழ்ந்திருந்த சிறார்களும் அந்த வாலிபர்களும் அந்த டீனேஜர்களையும் பார்க்கும் பொழுது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. 5 வயது குழந்தையில் இருந்து நபி அவர்களுடைய ஹதீஸை கிரகிக்கக்கூடிய, அதை மரணம் செய்யக்கூடிய ஆற்றலையும் திறமையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். 8 வயது 10 வயதை அடைந்தவர்கள் மிக துணிச்சலாக செயல்படுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தன்னுடைய 10 வயதில் உம்மு சுலைம் என்ற தாய் குழந்தை ஒப்படைக்கிறார், என்னுடைய மகளுடைய தகப்பன் அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார், இதோ இந்த எத்தீமை இந்த அனாதையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று அவர்களிடத்தில் 10 வயதில் ஒப்படைக்கப்பட்டது. நபி அவர்களுடன் 10 வருடம் இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக்குடைய அந்த 10 வருட வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தன்னுடைய 90 வயதை அடைந்து கொண்டது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு புதை, பெரிய ஆச்சரியம். அவர்கள் செய்த சாதனைகள் 1000 நிரான சாதனை. அல்லாஹு தஆலா முன்மாதிரியான வாலிபத்தை கொடுத்தார். வயோதிபர்களை எடுத்துக்கொண்டால் அந்த 60 வயதிலிருந்து 120 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் ஏராளமானவர்கள். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே 60 வயதில். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் இஸ்லாத்தை தழுவியது 60 வயதில். 60 வயதிலிருந்து மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அவர்கள் 120 வயதை அடைகிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 வயதை தாண்டியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மூத்தவர்களுக்கு படிப்பினையாக நீங்கள் எடுக்க வேண்டுமா? 60 வயதிலிருந்தே மார்க்கத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் அந்த கற்றுக்கொள்ளும் ஆற்றலும் துணிவும் அவர்களிடத்திலிருந்து. அலஹான சஹாபின் வர்ணிக்கப்படக்கூடிய ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி யூசுப் ஹாபியின் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு திறமசாலியாக, யார் ரசூலுல்லாஹ் குதிரையில் சவாராகும் பொழுது கீழே விழுந்து விடுகிறேன், நபி அவர்கள் தட்டி துவா செய்தார்கள், சரி நீ சவாராகி போகலாம், நிச்சயமாக உனக்கு எந்த கஷ்டமும் வரமாட்டாது என்று நபி அவர்கள் மிக தைரியமாக அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். எந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும் ஜெயித் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் ஓதக்கூடிய சஹாபியாக இருந்தார்கள். அவர்கள் வியாபாரத்திலும் தொழிலும் ஈடுபட்ட அப்துல் ரஹ்மான் ஜுபைர் அப்பான் போன்றவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மதீனத்து சஹாபாக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். துனியாவுடைய பலவிதமான தேவைகள் அவர்களுக்கு இருந்தும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் ஈடுபட்டிருந்தும் கூலி வேலையை யஹூதியுடைய தோட்டத்தில் போய் அலிப்னு அபி தாலிப் நபியுடைய மருமகன், அது நபி அவர்களுக்கு எந்த இனிமையும் அந்த சஹாபாக்களுக்கு அது குறைவாக இருக்கவில்லை. ஒரு யூதனுடைய தோட்டத்தில் போய் அவர்கள் கூலி வேலை செய்கிறார்கள். இது அவர்களுக்குள்ள பெருமையாக இருந்தது. உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா என்று அழைக்கப்படக்கூடிய அபூ ஜஹலுடைய மருமகள், இதோ நபியுடைய தீனை பதவியவராக அந்த பெண் ஒரு மிக சிறந்த பெண்ணாக காட்சி அளிக்கிறார். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தீனை போதிக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக பெண்ணாக இருக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்று அழைக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து தன்னுடைய தாய் அந்த 6 வயதில் நபியை விட்டு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தாய்க்கு தாயாக இருந்து உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு உதவி செய்கிறார்கள். உம்மு தர்தா என்று அழைக்கக்கூடிய பெண்மணி மதீனத்து வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாக அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு ஏராளமான உம்மு ஐமன்களும் உம்மு ஷரீஃபும் உம்மு தர்தாவும் வாழ்க்கையை பார்க்கலாம். பரீரா ரலியல்லாஹு ஒரு அடிமை பெண், சுமையா ரலியல்லாஹு ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்பினைக்குரிய விஷயங்களும் சொல்லி முடிக்க முடியாத அளவு நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது. உயிரை கொடுத்த தாயே சுமையா ரலியல்லாஹு அவர்கள், அந்த ஆசியா ரலியல்லாஹு அவர்கள் உயிரை கொடுத்தது போன்றுதான் சுமையா அவர்கள் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்கள். அஸ்மா என்று அழைக்கும் பொழுது அஸ்மா பின்த் யஸீத், அஸ்மா பின்த் அபி பக்கர், சுப்ஹானல்லாஹ், அபூபக்கருடைய மகள் அஸ்மா, அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அஸ்மா, அவர்களுடைய துணிச்சலும் மார்க்கத்துடைய பற்றும் அவர்களுடைய வீரமும் சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைரை அநியாயக்காரர்கள் கொலை செய்து அவர்களை தூக்கி நிறுத்தி காலை மறுபக்கம் திரட்டி அவர்களுடைய அந்த ஜனாசாவை கட்டி வைத்து அந்த 100 வயதுடைய தாயை கொண்டு காட்டும் பொழுது அந்த தாய்க்கு இருந்த துணிச்சலும் தைரியமும் வீரமும் எங்களுடைய தாய்மார்களுக்கு வர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பாத்திமத்து பின்த் ஹத்தாப், பாத்திமத்து பின்த் அசத், பாத்திமத்து பின்த் ஹம்சா, பாத்திமத்து பின்த் முஹம்மத், பாத்திமத்து பின்த் கைஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பாத்திமாக்கள், மதீனத்தில் வாழ்ந்த ஏராளமான பாத்திமாக்கள். பாத்திமத்து பின்த் கைஸ் கேட்ட மார்க்க தீர்ப்புக்கு நிறையவர்கள் கொடுத்த பதில் இன்று அது சட்டமாக மிக அழகான சட்டமாக வகுத்து பெற்றிருக்கிறது. பாத்திமத்து பின்த் ஹத்தாப் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியாக, பாத்திமத்து பின்த் ஹம்சா ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளாக இருந்தார்கள். சகோதரர்களே, பாத்திமத்து பின்த் முஹம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக இருந்தார்கள். ஆக நான் இன்று முதலாவது சொன்னது குர்ஆனுடைய சில சூராக்கள், அதை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மைகள். குர்ஆனுடைய சூராக்கள் நமக்கு சொல்கிறது, அது என்ன சொல்கிறது என்று காரம் சொத்தை சொன்னேன். இரண்டாவது நான் சொல்வது, நபி அவர்கள் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த சிறந்த சமூகத்தில் அதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அழைக்கப்படக்கூடிய இந்த நபியுடைய மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா மனைவார்கள் அதில் உள்ளடங்குகிறார்கள். ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா நபியுடைய மகள்மார்கள் அதில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஆற்றலும் திறமையும் அவர்களுக்கு கொடுத்த வீரமும் தைரியமும் அவர்கள் முன்மாதிரியாக அவர்களாக மாறிவிட்டார்கள். கைரூர் நிக்கா ஆலமீன் அர்பாவும், நபி அவர்கள் உலகத்தில் சிறந்த பெண்கள் என்று நபி அவர்கள் ஆசியாவையும் மரியமையும் கதீஜாவையும் ஃபாத்திமாவையும் நபி அவர்கள் 4 பெண்களை குறிப்பிட்டார்கள். எங்களுடைய சமூகத்தில் உள்ள பெண்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பெண்களை. குர்ஆனுடைய ஓதல் என்ன, ஈமானுடைய தைரியம் என்ன, இஸ்லாத்துடைய வழிபாடு என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபடும் அந்த தன்மை என்ன? நோம்பு நோற்றல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. தர்மம், சதகா, பொறுமை, திக்ர், குர்ஆனுடைய திலாவத் அவர்களுடைய அவர்களுடைய கற்றை பாதுகாக்கும் தன்மை. இதெல்லாம் இன்னல் முஸ்லிமீன் அவன் முஸ்லிமாக மினீன் அவன் மினாத் என்ற சூரத்துல் அஹ்சாபுடைய அந்த 33வது சூரத்தில் 34-35வது திருவசனங்களில் இதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த சமூகத்தை, ஒரு முன்மாதிரியான சமூகத்தை நபி அவர்களுடைய அந்த சிற்பமான காலத்தில் ஏற்படுத்தினார். எதுக்காக வேளாண் சோதனைகளே? கியாமத்து மட்டும் வரக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்கள் இதை கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தார். அவர்கள் தன்னுடைய தீனை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, நபியுடைய வாழ்க்கையை அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த சிறப்பு தன்மை அதுவாக இருந்தது. அதனாலதான் அவர்களுக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தத்தையும் மதிப்பையும் அல்லாஹு தஆலா கொடுத்தார். சொர்க்கத்துடைய நன்மாராயமும் அவர்களை ஏன் அவர்களுடைய ஏழைப்படிப்பட்ட ஒரு பொருட்கு தன்மையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதை ஒரு பகைவன் கேட்கிறான். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹயாத்து ஸஹாபா என்று நூல் இருக்கிறது. அது 3 பாகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 2 பாகம் இதுவரைக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பும் நடந்து முடிந்து விட்டது. இன்னொரு இறுதி பாகம் தான் வெகு விரைவில் வெளியாகிவிடும். ஆங்கிலத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். தமிழிலும் இதுவரைக்கும் 2 பாகம் கைவசம் இருக்கிறது. 3வது பாகம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஈரான் நாட்டு மன்னன் கடிதம் எழுதினார் சைனா நாட்டு மன்னனுக்கு. சைனா நாட்டு மன்னனுக்கு கடிதம் எழுதி அவன் சொன்னான், அரபியர்கள் வந்திருக்கிறார்கள், மக்கா மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியை மக்கா மதீனாவில் ஆரம்பித்து ஈரான் வரைக்கும் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது. அவர்கள் அதை கைப்பற்றிக் கொண்டு போகிறார்கள். உங்களிடத்தில் நான் உதவி தேடி என்னுடைய தூதர்களை அனுப்புகிறேன். இதோ என்னுடைய கடிதம், இதோ என்னுடைய கடிதம், எனக்கு உதவிக்கு வேண்டும். இந்த பகுதி மக்களுக்கு நல்ல தெரியும். இலங்கையில் ஏற்பட்ட அந்த எல்சிடி உடைய அந்த சோதனையான காலத்தில் இந்தியாவில் இருந்து வந்த படைகள் பக்கத்து நாடுகள் எப்பொழுதும் ஒரு நாட்டுக்கு ஆபத்து வரும் பொழுது உதவி செய்வதற்காக வருவதுண்டு. அது உதவி செய்தார்களா, உபத்திரம் செய்தார்களா, அது 2வது விஷயம். ஆனால் பக்கத்து நாட்டிலிருந்து உதவிக்காக அழைப்பது வழக்கம். அதை மட்டும்தான் நான் இங்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். பக்கத்து ஊரிலிருந்து வர வேண்டும் என்று ஈரான் நாட்டிலிருந்து சைனாவுக்கு கடிதம் எழுதினார். சைனா நாட்டு மன்னன் கடிதத்தை படித்ததற்கு பிறகு உடனே பதில் எழுதினார். பதில் எழுதுவதற்கு முன்பு சில கேள்விகளை கேட்கிறேன் என்று சொன்னார். அந்த கேள்விகளுக்கு பதில் தந்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதையும், அந்த உதவி லேசான உதவியாக இருக்க மாட்டாது என்பதையும் வாக்களித்தார். நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றார். அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு போகிறார். 1வது கேட்ட கேள்வி, 2ம் கேட்ட கேள்வி, 3ம் கேட்ட கேள்வி, 4வது கேட்ட கேள்வி அனைத்தும் அந்த அரசரை ஏற்கிறார்கள். சைன நாட்டு மன்னர் கேட்கிறார், எப்படிப்பட்ட மக்கள் அவர்கள், பெரும்பான்மையினர்களா சிறுபான்மையினர்களா? இல்ல, அவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர், நாம் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். அவர்கள் வாக்கை நிறைவேற்றுகிறார்களா? நிச்சயமாக வாக்கை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாகனத்தில் வந்திருக்கிறார்கள்? ஒட்டகத்திலும் அவர்கள் குதிரையிலும் சவாராக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது? சாதாரண ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஹலால் ஹராம் என்று இருக்கிறதா? ஆம். அப்படி என்றால் ஹலாலை ஹராமாக, ஹராமை ஹலாலாக மாற்றிவிடுகிறார்களா? அவர்களுக்கு ஹராமானதை ஒருபோதும் அவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வது கிடையாது. ஹலால் ஹலாலாக இருக்கும், ஹராம் ஹராமாக இருக்கும். இப்படிப்பட்ட சில கேள்விகளை கேட்டு முடித்தார். அந்த சீன நாட்டு மன்னர் சொல்கிறார், இதோ பதிலளிக்கிறேன். என்னுடைய படையின் ஆரம்பம், என்னுடைய படையின் ஆரம்பம் ஈரானுடைய தலைநகரத்திலும், அதனுடைய முடிவு சைனாவுடைய தலைநகரத்திலும் அப்படியே அணிவகுத்திருப்பார்கள்.
அவனோட நீண்ட படையை நான் அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படையை அனுப்பினாலும் நீங்கள் சொல்லும் இந்த மனிதர்களுடன் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட படையை நான் அனுப்பினாலும் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையாக இருந்தால் அவர்களுடன் நான் என்னுடைய படையுடன் வந்தாலும் தோல்வியை தான் சந்திக்க வேண்டுமே தவிர வெற்றியை நினைத்து பார்க்க முடியாது. அவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் புதிய படைப்பொன்றல்ல, அவர்கள் ஜிங்களும் அல்ல, பேய் பிசாசிகளும் அல்ல, அவர்கள் எங்களை உங்களை போல் மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய தொடர்பு படைத்த இறைவனுடன் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியூக்ளியரும் பம்மும் அவர்களுக்கு இந்த நவீன கருவிகளும் தேவைப்பட மாட்டாங்க. அந்த மலையை பார்த்து இந்த மலையேறக்கு இடம் தான் சொன்னாலும் மலை அவர்களுக்கு இடமளிக்கும். அதனால் இவர்களுடன் மோத வேண்டாம். நான் தைரியம் இழந்தவரும் அல்ல, நான் கோலையனாக உங்களுக்கு பதில் தரவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்லும் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க சுலக செய்து அதை ஒரு சமாதான உடன்படிக்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய இருப்பிடமும் ஆபத்தில் ஆகிவிடும் என்று சொன்னார்கள். கன்னியமானவர்களே, அவர்கள் மௌத்தாவி சுமார் 15 வருஷத்துக்கு பிறகுதான், 12 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபியவர்கள் கட்டி எழுப்பி வைத்து சென்றார்கள். முன்மாதிரியான சமூகம், எங்கு போனாலும் யாரும் அவர்களை பாராட்டக்கூடியவர்களாம். இன்றைய அமெரிக்கா, இன்றைய சைனா, இன்றைய ரஷ்யா, உலகத்துடைய வல்லரசுகள், இன்றைக்கு யூரோப், ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது போலதான் அந்த ரோமும் பார்சிகம் இருக்கும். பார்சிகத்துக்கு தான் இந்த கதி. ரோமுக்கு நபியுடைய தூதை கொண்டு போனவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சுபஹானல்லாஹ், சாதாரண ஒரு சஹாபி, அவருடைய கையில தான் கடிதம் நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். ரோமர்கள் கிறிஸ்தவ பாதிரிகள், அவர்களுடைய பிஷப், அவர்களுடைய அந்த போப்பர்கள் என்ன செய்தார்கள்? போப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காலத்தில் உள்ளவர்கள் ரகசிய துப்பறிவதற்காக வேண்டி ரகசியமான அந்த ஸ்பைகளை நிர்ணயித்தார்கள். பாருங்கள், யார் இவர்கள், யார் என்பதை அடையாளம் காணுங்கள் சொன்னார். தேடி பார்த்த பொழுது ரிப்போர்ட்டை கலந்து சப்மிட் பண்ணுகிறார்கள். துறவி ஆராய்ந்ததுக்கு பிறகு, துறவி ஆராய்ந்ததுக்கு பிறகு மின் அஞ்சலி அன்னகும் எப்பவும் இல்லை அவர்களோ எண்ணிக்கையில் சிறுபான்மை, ஆனால் பகலெல்லாம் நோம்பு நோக்கிறார்கள், இவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், அவர்கள் வாக்குகளை நிறைவேற்றுகிறார்கள், அவர்கள் நலவை கொண்டு ஏவி கீழே விட்டு தடுக்கிறார்கள். கால சுபுல் சஹாபா உள்ளடக்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நலவை கொண்டு ஏவி கேதை விட்டு தடுப்பது, அல்லாஹுடைய மாளிகைகளை கட்டி எடுப்பது, அவர்களுடைய வைராக்கியம், அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய நோக்கம் பெருமனை துணியாவாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு வைராக்கியத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் சூரத்து தௌபாவுடைய குல் இன் கானா ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரதுக்கும் வ அம்வாலுல் தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா ومساكن ترضونها حب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين إن القرآن يذكر وسم أرض النيل إنكم أبو بكركم أبو قحافة عند قنديل الكرح يذكر ورشة كبر الكهدي كالوغلا أبو بكر رضي الله عنه أبرغلكم அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ற மகனார் இருக்கிறார். தகப்பனுக்கு எதிரியாக மதுரையில் வந்திருக்கிறார் மகனார். அவர்களுக்கும் அஸ்மா ஆயிஷா என்ற இந்த பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். எனக்கும் அவர்களுக்கும் தகப்பன், தாய், சகோதர, சகோதரிகள், உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் இருந்தும் செல்வம், வீடு, வாசல் அனைத்தும் இருந்தும் அவர்களுக்கு இது அல்ல பெருசாக இருந்தது. அல்லாஹ்வும் ரசூலும் தீனும் உலகத்தில் ஒன்று நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதுக்கு சில தியாகம் செஞ்சுதான் ஆக வேண்டும். அந்த தியாகத்தை செய்வதை கொண்டுதான் சுபஹான் அல்லாஹ் நாம் அதுக்கு முன்மாதிரியான சில அடையாளங்களை காண முடியும். இந்த நாட்டில் வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கும் சில மூத்த உலமாக்கள் அதுக்கு படிப்பினையாக இருக்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எங்களை விட்டு நேற்று முந்தைய தினத்தில் மரணித்த எங்களை விட்டு பிரிந்த அல்லாஹ்விடத்தில் நல்லடியாராக மாறிக்கொண்ட அந்த அப்துல்லா ஹசரத்தும் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். 50 வருடத்துக்கும் மேலாக இந்த பகுதி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகானவர்கள் சில தியாகங்கள் செய்தால்தான் அதனுடைய பின்னணியில அல்லாஹ் சில விஷயங்களை காட்டுகிறார். பக்கத்து ஊரில் இருக்கும் அலியார் ஹசரத் அவர்களும் சுகீனமாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை மதிக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். நான் இன்றே உங்களுக்கு ஒரு அமானுதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரபு நாட்டில் இருந்து ஒருவர் வந்தார். ஷேக் ஜாமிலுடைய மகன் ஜாமில் மன்சூர் அவர்கள் இங்கு வந்த நேரத்தில் இந்த பகுதியில் நான் கண்ட அல்லாஹ்வுடைய ஒரு நேசராக இந்த அலியார் ஹஜரத் அவர்களை காண்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார். கண்ணியமானவர்களே, எங்களை கையில் இருக்கக்கூடியவர்களை நாம் சில நேரம் சரியாக மதிப்பது கிடையாது, புரிவது கிடையாது. அதனுடைய அந்த கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அவர்கள் இன்முக்காக இந்த வீணுக்காக இந்த வீணை நிலைநாட்டுவதற்காக பட்ட கஷ்டங்களை நாம் நிச்சயமாக மதிக்க வேண்டும். இதுதான் நாம் நமக்கு தரும் முக்கியமான பாடமாக இருக்கு. இது போன்ற முன்னைய காலத்தில் வாழ்ந்த மூத்த உலமாக்கள் அப்துல்லா ஹசரத் அவர்கள், அப்துல் ஹமீத் பாஜி அவர்கள், இன்னும் முன்னைய காலத்தில் வாழ்ந்த அப்துல் சமத் ஆலிம் அவர்கள், அஜ்வத் ஆலிம் அவர்கள் என்று ஏழாம் ஜக்கரியா ஆலிம் அவர்கள், அபுபக்கர் ஆலிம் அவர்கள், உமர் ஆலிம் அவர்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது ரஹமத் செய்வானாக, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மேலான உயர்ந்த அந்தஸ்தை கபர்கள் நசீபாக்குவார்கள். உலமாக்களுடைய தியாகம், தாய்களுடைய அந்த தியாகம், நல்லடியார்களுடைய தியாகம், ஷேக்மார்களுடைய, தாய்களுடைய, உலமாக்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பாரிய பங்களிப்பாக இருந்திருக்கிறது. தாய்கள் செய்த தியாகங்களை யாரும் மறக்க முடியாது. நல்லடியார்கள், ஷேக்மார்கள், அல்லாஹ்வுடைய வழிபாடுகள் செய்த தியாகங்களை ஒரு நாளும் மறக்க முடியாது. உலமாக்கள் செய்த தியாகங்களை ஒரு நாளும் மறக்க முடியாது. தன்னுடைய செல்வத்தையும் பணத்தையும் நல்ல வழியில் செலவழித்த, வியாபாரத்தில் ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல முறையில் செலவழித்த நல்லடியார்களை, வியாபாரிகளை மறக்க முடியாது. சாதாரண ஊழியர்களாக இருந்து எந்தெந்த நல்ல காரியங்களில் தன்னுடைய பணம் இல்லாவிட்டாலும் சிந்தனையாலும் தியாகத்தாலும் ஈடுபட்ட அவர்களை மறக்க முடியாது. அரசியலில் இருந்தாலும் கூர் நோக்குடன் செயல்பட்டு மரணித்த நல்லடியார்களையும் மறக்க முடியாது. யாரெல்லாம் முஅஸ்ஸின்களாக இருந்து, இமாம்களாக இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்களோ, ஸ்கூல்ல ஆசான்களாக இருந்து சேவை செய்திருக்கிறார்களோ, சாதாரண கூலி வேலை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை மறப்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்களோ, அவர்களை யாரும் மறக்க முடியாது. சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்து குர்ஆனை மரணம் செய்து தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய குர்ஆனை மரணம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க கூடிய அந்த குழந்தைகளையும் நாம் மறக்க முடியாது. முதியவர்களாக இருந்து அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருந்து வாழக்கூடிய அந்த முடி பழுத்தவர்களையும் நாம் மறக்க முடியாது. லௌல ஷுயூஹு ருக்கா வத்ஃபால் ருக்கா வஹாயில் ருக்கா ஸுப் அலைக்கும் அஸாபு ஸுப். உங்களில் முதியவர்கள் சஜ்தா செய்யக்கூடியவர்களாகவும் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளும் மேயக்கூடிய அந்த மிருகங்களும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை நோக்கி மலை பொழிந்து கொண்டு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த குர்ஆனை, அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்த ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியளிக்கிறார்கள். அதுதான் சஹாபாக்கள். அதில் ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வயதுகள் எல்லோருடைய அமலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்களுடைய ஈமான் என்ன, அவர்களுடைய பாதத் என்ன, அவர்களுடைய அஹ்லாக் என்ன, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் என்ன, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்ன, அவர்களுடைய நடந்த பாவனை என்ன, அது நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆக முஸ்லிம்கள் தெரிந்து வாழும் இந்த பகுதியில், இந்த மாபெரும் மச்சினில் கூடியிருக்கக்கூடிய நாங்கள் சில விஷயங்களை எங்களை கவனத்துக்கு எடுக்க வேண்டும். எல்லாரும் சோதர்களை எங்களுடைய ஈமானை பலமாக்கிக் கொள்ள வேண்டும். ஈமானை பலமாக்கிக் கொள்வதற்கு மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் உறுதியாகுவதற்கு ஆக முக்கியம் மஸ்ஜிதை கட்டுவது மாத்திரமல்ல, நிச்சயமாக இதுக்கு ஒரு கல்லை வைத்தவரும் இதுக்கு ஒரு சின்ன உதவி செய்தவரும் அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை கட்டப் போகிறான். ஒரு கதாத்தர் பரவ இருக்கிறது, அது பூமியில தான் தன்னுடைய அந்த அந்த வீட்டை கட்டும், அந்த கூடை கட்டும். அது புறாவை கொண்ட சின்ன பறவை, புறாவை கொண்ட சின்ன பறவை எந்த அளவுக்கு அந்த மஸ்ஜிதை கட்ட முடியும்? அப்படி ஒரு மஸ்ஜிதை கட்டினாலும் சொர்க்கத்தில் மாளிகை நிச்சயம் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார். அதனால் எமக்கு மாளிகை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் மஸ்ஜிது மாத்திரமல்ல நோக்கம், கட்டிடத்தோடு அதில் அமல்கள் நடைபெற வேண்டும். காபத்துல்லாவை அல்லாஹ் பரக்கத்துள்ள இடமாக, பாதுகாப்பான இடமாக, ஹிதாயத்துள்ள இடமாக, அமைதியுள்ள இடமாக சொல்லியிருக்கிறான். நபி அவர்களுடைய வருகை உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் பரக்கத்துள்ள, பாதுகாப்புள்ள, ஹிதாயத்துள்ள, அது அமைதியுள்ள இடங்களாக மாற்றப்பட்டன. மதீனாவுடைய மஸ்ஜிதை நபி அவர்கள் இங்கு சம்சமுடைய தண்ணீர் இருந்தால் அங்கு ஒரு கிளாஸ்ல கொடுக்கப்பட்ட பாலை 80 பேர் குடிக்கக்கூடிய ஹிதாயத்தை, இந்த பெயருக்கு அமிர்த தோசி காதில் பஞ்சை போட்டுக் கொண்டு வந்த மனிதனுக்கு ஹிதாயத் என்றால் அங்கே சுவாமத்திற்கு உசால் நபியை பார்த்து வெறுக்கக்கூடிய, இஸ்லாத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய, மதீனாவை பார்த்து வெறுக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குறார். உமேர் இப்னு வஹப் ஷைத்தான் என்று உமர் ரதி எல்லாரும் குடித்துக் கொண்டு வந்த அந்த மனிதனுக்கு மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதுக்குள்ள ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள் என்பதை ஹிதாயத்துக்குரிய இடமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும், அது வரக்கத்துக்குரிய இடமாக இருக்க வேண்டும், தர்பியத்துக்குரிய இடமாக இருக்க வேண்டும். அங்கு வியாபாரிகள் வியாபாரத்தை படிக்க வேண்டும், மாணவர்கள் இஸ்லாமிய ஒழுக்கத்தை படிக்க வேண்டும், சிறார்கள் மக்களுடைய கல்வியை படிக்க வேண்டும், பெரியவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து, வியாபாரிகள், தொழிலாளிகள், உத்தியோகஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, மாணவர்கள், ஆசான்கள், வயது வந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, ஆண் பெண் எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக அல்லாஹ்வுடைய தீனை உம்மத்துக்கு முன்னெடுத்து போகக்கூடியவர்களாக தாயிகளாக மாற வேண்டும். இதுதான் இந்த உம்மத்துக்கு இஸ்லாம் தரும் முக்கியமான பாடமாக இருக்கிறது. எல்லோரும் வாழ்க்கையில் ஒருமுறை சூரத்துல் அத்தரை ஓதுங்கள், சூரத்துல் அத்தரை ஒருமுறை ஒழுங்கை படியுங்கள். ஈமானை பலப்படுத்திக் கொண்டு நல்லமல்களை செய்து கொண்டு நல்லதை போதித்துக் கொண்டு நாம் இந்த பொறுமையுடன் இந்த தீனை முன்வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய பகுதிகளில் சிங்களவர்களும் இருக்கிறார்கள், தமிழர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சகவாழ்வு பிரகடனம் கோஸ்தன் அது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியில வேற்றுமையை கலைய வேண்டும். வேற்றுமையின் ஒற்றுமை என்ற அவசியம் வேளாண் சோதனைகளே, முதல் முதலாக முஸ்லிம்களாகிய நாம் வேற்றுமை கலைந்த ஒரு சிறந்த முன்மாதிரியான வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த ஜமாத் அந்த ஜமாத், இந்த கொள்கை அந்த கொள்கை, இந்த இயக்கம் அந்த இயக்கம் என்ற வெறியில் மனிதர்கள் வாழாமல் நாம் ஒரு உம்மத் என்ற அந்த சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் நம்மத்தியில் கொண்டு வர வேண்டும். நாம் சிறந்த உம்மத் என்ற அந்த அந்த அடிப்படையுடன் விட்டுக் கொடுப்புடனும் பணிவுடனும் வாழ்ந்தால்தான் நாம் இந்த நாட்டில் எதையும் சாதிக்க முடியும். 10 வீத முஸ்லிம்கள் கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் போலீசுக்கும் போகக்கூடியவர்களாக மாறக்கூடாது. எங்களை பார்த்து அந்நியர்கள் படிப்பினை பெற வேண்டும், எங்களை பார்த்து அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பார்த்தால் ஓஹோ மார்க்கம் இஸ்லாம் இதுதான். பிரான்ஸ்ல போன ஒரு ஒரு மனிதரை பார்த்து, ஒரு இஸ்லாமிய தாயை பார்த்து சில கிறிஸ்தவர்கள் கேட்ட கேள்வி ஆச்சரியத்துக்குரியது. அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்த நேரம் அவரை பார்த்து கேட்டார்கள், towards which Islam you are inviting us? Inviting towards Islam which you are in, or inviting towards Islam which is written in Quran Hadith? If I am inviting towards Islam which is written in Quran Hadith, you can't show us the country we are affecting in Quran and Hadith. If you want to live it like you, we don't want such a Islam. நீங்கள் எந்த இஸ்லாத்தில் பக்கம் அழைக்கிறீர்கள்? நீங்கள் வாழும் இஸ்லாமா குரான் ஹதீஸில் சொன்ன இஸ்லாம்? குரான் ஹதீஸில் சொன்ன இஸ்லாம் இந்த இவருக்கு பார்ப்பதற்கு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை என்றால் இவருக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். குரான் சொல்லும் வாழ்க்கை அல்ல உங்களிடத்தில் இருக்கிறது. சஹாபாக்கள் எங்கு போனாலும் கூணு மிஸ்ரா என்று சொன்னார்கள், எங்களை போன் நெருங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபியுடைய பண்புண்டால் என்ன கேட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், குலுக்கு வந்து சொன்னான், நபியுடைய பண்பா அது குர்ஆன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை பற்றி முன்னோர்கள் படித்த நேரத்தில் சற்று முன்பு நான் சொன்ன அந்த அந்த சம்பவம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை சொல்கிறான், அவர்களுடைய உதாரணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறோம். இன்ஜீலை படித்த, பைபிளை படித்தவர்கள், ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் படித்தவர்கள் அந்த சாவியை தூக்கி வீசினார்கள். சொன்னார்கள், உமர் உங்களை பற்றி இந்த பைபிளில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு சாலிகான மனிதர், இப்படி ஒரு மனிதர் வருவார் என்பதை நாம் படித்திருக்கிறோம், இதோ இந்த சாவியை எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கதான் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மேலான சோதர்களே, சஹாபாக்கள் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி, உலகத்திலே கஷ்டம், அவர்களுக்கு உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகள், அதுக்கு மத்தியில அவர்கள் பட்ட கஷ்டம் நிச்சயமாக இந்த நாட்டில் நாங்கள் யாரும் படமாட்டோம். ஒரு சஹாபி சாதிந்த அபிவக்கா சொல்கிறார், சிறுநீர் கழிக்க போனேன், சென்னீர் கழிக்க போன நேரத்தில் தலத்தல என்று சத்தம் கேட்டது. நான் பார்த்தால் காஞ்ச உத்தகத்தோல், அந்த காஞ்ச உத்தகத்தோலை எடுத்து வந்து நான் நெருப்புல போட்டு பொசிக்கிறேன், நெருப்புல போட்டு பொசிக்கிறோன்னு சாம்பல் ஆனது, அந்த சாம்பல் எடுத்து வாயில போட்டு தண்ணீர் குடித்தேன் சொல்கிறாங்க. காரணம் என்ன, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. மூணு வருஷமாக பத்தாம் நபித்துவ வருஷத்தில் இருந்து 13 வரைக்கும் அந்த ஷேப் அபி தாலிப் என்ற நபியவர்களுடைய தோழர்களை தடுத்து வைத்தார்கள், பாய்காட் பண்ணினார்கள், வியாபாரம் செய்ய மாட்டோம் என்றார்கள். அவர்களுடன் எந்த குடுக்கல் வாங்கலும் செய்யவில்லை. உணவுக்கு வழியில்லை, குழந்தைகள் கட்டி கதறுகின்றனர், தாய்மார்கள் பார்த்து பால் இல்லாமல் துடிக்கிறார்கள். அப்படியான கஷ்டத்தை சகித்துக் கொண்டார்கள். ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவாயிருக்கும் அந்த ஹதீஸை அல்லாஹ் எனக்கு ஒரு பிரயாணத்தில், கடல் பிரயாணத்தில் நாம் 300 சஹாபாக்கள் பெரும் கஷ்டப்பட்டோம், எனக்கு ஒரு பெரிய மீனை தந்தார். நாம் 330 பேரும் 350 பேரும் அந்த மீனை ஒரு மாத காலமாக சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள். அந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு முன்னர் சொன்னார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஈச்சப்பழம் தான் சாப்பிட்டோம், ஒரு பேரீச்சப்பழம் எனக்கு தரப்பட்டது, அந்த ஒரு பேரீச்சப்பழத்தை நான், அந்த பேரீச்சப்பழமும் முடிந்துவிட்டது, வாயில வெறுமனை கொட்டை வைத்துக் கொண்டிருந்தோம். அப்ப மாணவன் எழுப்பி கேட்டான், ஹஜ்ரத் அவர்களே, சாப்பிட்டு விட்டேன் நீங்க கையை எதுல தொடைப்பதுண்டு என்று கேட்டான். சாப்பிட்டு இந்த சம்பவங்கள் சொல்லி முடிந்தவுடன் சாப்பிட்டு விட்டு கையை எதில் தொடைப்பீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், மகனே, முதலாவது சாப்பாடு எங்களுக்கு கிடைப்பதில்லை, சாப்பாடு கிடைத்தாலும் எங்களிடத்துல துணி இல்லை எங்க கையை தொடக்கிறதுக்கு, நாங்க எங்கட கால் பாதத்துல தான் எங்க கைகளை தொடைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த தீன், இந்த மார்க்கம் உலகத்தில் இன்று 180-200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படைத்த அல்லாஹ், பராமரித்த அல்லாஹ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் கணித்தவன், இணைத்து நிகழ்த்தவன், அவன் தேவையற்றவன், அல்லாஹு ஸமத், நிச்சயமாக அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அந்த ரப் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் தஆலா நபி அவர்களை கேலி பண்ணின, நபி அவர்களை அவதூறு கட்டின, நபி அவர்களை நோவித்த, நிந்தித்த அந்த ஆசின் வாயிலுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஷானி அக்கவுல் அக்தர், உங்களை குறை சொல்லி, உங்களை இழிவுபடுத்தி, உங்களுக்கு ஆண் சந்ததி இல்லை என்று சொன்ன அந்த ஆசிற்கு வாயிலுக்கு தான் ஆள் சந்ததி இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் நாலாபுரத்திலும், அமெரிக்கா போங்க, வெடிச்சதுக்கு பிறகு உலகத்தில் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் எங்க போனாலும் இஸ்லாமுக்கு வரவேற்பு தான் இருக்கிறது. இந்த இந்த காலகட்டத்தில் எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. வேளாண் சோதர்களே, முதலாவது ஒற்றுமையை கட்டி எழுப்ப வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், சகவாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். அந்நியர்களுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஜமியத்துல் உலமாவினால் 6 முக்கியமான சிங்களத்திலும் தமிழிலும் வெகு சீக்கிரம் ஆங்கிலத்திலும் குர்பானப்படி, குர்பான் ஏன், மஸ்ஜிதுகள் ஏன், நாம் ஆயுதத்தால் ஜிஹாத் செய்து உலகத்தில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தவில்லை, ஜிஹாத் என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ளுங்கள், பெண்கள் ஏன் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் 6 முக்கியமான சிங்கள மொழியில் அதை எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த சிங்கள மொழியில் உள்ளதை தமிழிலும் அதன் மூணு பாகங்கள் சின்ன சின்ன நூல்கள் தான், ஒரு 50 ரூபாய் தான் ஒரு சின்ன புத்தகம் அது முடியும். மேலான சோதர்களே, அதை எடுத்து விநியோகங்கள் கொடுங்கள், அந்நியர்களுக்கு தமிழர்களுக்கு கொடுங்கள், பௌத்தர்களுக்கு கொடுங்கள். நாங்கள் உம்மத், அல்லாஹ் இறக்க உள்ளவன், அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மான் முஸ்லிம்களோடு மாத்திரம் இறக்க உள்ளவன் அல்ல, அவன் பௌத்தர்களுடனும் இந்துக்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் யூதர்களுடனும் அவன் நாத்திகர்களுடனும் இறக்கம் உள்ளவன் தான் அர் ரஹ்மான். அந்த ரஹ்மான் எல்லாருடன் இறக்கம் உள்ளவன். அர் ரஹீம், நாளை கியாமத்தில் அவன் நீளம் செலுத்துவான். அந்த தராசில் யாரும் தப்பிக் கொள்ள முடியாது. நீதமான தராசில் நெருக்கப் போகிறான். ஒவ்வொரு அமலும் உள்ள இன்சானின் அல்சம் லாஹு தாஹிரஹு உனக்கு யோமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூர். ஒவ்வொரு மனிதனுடைய நேற்றையும் களத்தில் தொங்கு வைப்போம். ஒரு காலம் இருந்ததை அதை யோசிக்கக்கூடிய காலம். இன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்கள் சுமார் 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம், 80 லட்சம், 1 கோடி மக்களிடத்தில் மொபைல் போன் கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு சிம் இருக்குது. 1 கோடி மக்களிடத்தில் சிம் இருக்குது என்றால் இந்த 1 கோடியுடைய ரெக்கார்டும் பதிவாக இருக்கிறது. எங்கிருந்து வந்தவர் எங்க வந்து ஒருவரை கொலை செய்து விட்டால் உடனடியாக 5 நாள்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொபைல் போன் காரணமாகவே, இந்த சிம் காரணமாகவே, அதனோட இருக்கிற இந்த வயர்லெஸ் போன் காரணமாகவே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீ என்னதான் இந்த பூமியில இந்த ஒளிவும் மறைவாக எதை செய்தாலும் நான் உன்னை அழைக்க போகிறேன், உன்னை நிறுத்த போகிறேன், உன்னுடைய படத்தை போட்டு காண்பிக்க போகிறேன். வாலிபர்களே, சௌவா செய்யுங்கள். இந்த போனை தவறாக பாவிக்காதீர்கள். இது தவறாக பாவிக்கக்கூடியதல்ல. இதை தவறாக பாவித்தால் இந்த விரலும் நாளை எங்களுக்கு எதிராக சாட்சி அளிக்கும். நாம் தவறாக பாவிப்பது கல்லையில் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சோசியல் மீடியா மனிதனை தவறான வழியில் எடுத்துக்கொண்டு போகிறது. சோசியல் மீடியாவில் இருந்து இந்த கூகுள் இருந்து இந்த சித்தனாவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மக்களோடு தொடர்புள்ளவர்களாக மாறுங்கள். ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் அல்லாஹுடன் தொடர்புள்ளவர்களாக மாறுங்கள். சிறார்களை மக்தபில் ஈடுபடுத்துங்கள். வாலிபர்கள் மக்களோடு தொடர்புள்ளவர்களாக மாறுங்கள். பெரியவர்களும் வாலிபர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மக்களுடைய ஒரு சமூகமாக மக்களில் அல்லாஹுடைய தீனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்திலும் இல்விலும் ஈடுபடக்கூடியவர்களாக, தாய்களை உருவாக்கக்கூடியதாக உலமாக்களுடைய பாரியும் பொறுப்பு இருக்கிறது. மார்க்கத்தை மஸ்ஜிதிலும் தாய்கள் தன்னுடைய பணியிலும் ஒற்றுமையாக சிறந்த முன்மாதிரியான சமூகமாக வாழ வேண்டும். எங்களுடைய இபாதத், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய ஹஜ் உம்ரா, சுபஹான் அல்லாஹ், லபைக் அல்லாஹும்ம லபைக், லபைக் லா ஷரீக லக, லபைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று 20 லட்சம் ஹாஜிகள் இந்த முறை ஹஜ் முடித்துக் கொண்டு நிம்மதியாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்து விட்டார்கள். உலகத்துடைய தூதை, இஸ்லாமிய தூதை அல்லாஹ்விடத்தில் தூதர்களாக உலக நாடுகளிலிருந்து போகிறார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவாராக. நாங்களும் அந்த கல்வியா சொன்னவர்களாக அரபாவுடைய மைதானத்தில் வரக்கூடிய வருடங்களில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவாராக. நான் சொன்ன இன்றைய இந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்காக கருத்து கெடுங்கள். நான் வந்த இந்த இடத்தில் மெம்பரில் அமரும் பொழுது நான் ஒரு சின்ன கணக்கெடுப்பு எடுத்தேன். அந்த நேரம் 1000 பேர் தான் இருந்தீங்க, இப்ப 4000-5000 வந்திருப்பீங்க. இது ஒரு பெரிய கவலையான விஷயம். இந்த ஒரு மக்களே, அல்லாஹ்வுக்காக இந்த குற்றத்தை எடுத்துப்பட செய்யாதீங்க. இது முதல் தௌபா, முதல் தௌபா இதுதான். 1000 அல்ல, 4000 அதான் உடல் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அது 12 மணியாக இருக்கலாம், 10:50 இருக்கலாம், அது 11:50 இருக்கலாம். வேளாண் சகோதரர்களே, அதான் ஒழிக்கும் பொழுது எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வந்து விட வேண்டும். இமாம் மெம்பருக்கு ஏறுவதற்கு முன்பு அனைவர்களும் மஸ்ஜிதுக்கு ஆஜராகி விட வேண்டும். இன்று இந்த மஹர்ரமுடைய புதுவருடத்தின் இந்த சிறப்பான நாளையில் நாம் செய்யும் முதல் தௌபா, யா அல்லாஹ், இதுக்கு மேலும் நான் ஜும்மாவுடைய தொழுகையை, ஐவேல தொழுகையை நான் உதாசீனம் செய்ய மாட்டேன். உரிய நேரத்தில் வருவேன். மேல் நிச்சயமாக பகஜத்துடைய நேரத்தில் நான் உன்னிடத்தில் நெருங்க முயற்சி எடுப்பேன். என்னுடைய பெரிய பெரிய சிறிய பெரிய பாவங்கள் இருந்து நான் இன்று இந்த மஹர்ரமுடைய புதுவருடம் 1438 வருடத்தில் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த ஞாபகத்தை நான் மனதில் பதிவு வைத்துக் கொண்டு பெரும் பாவங்களிலிருந்து நான் தௌபா செய்கிறேன். சினாவிலிருந்து சௌபா செய்கிறேன், குடியிலிருந்து சௌபா செய்கிறேன், சூதரிலிருந்து சௌபா செய்கிறேன், பிற சொத்தை அவகரித்ததற்கு சௌபா செய்கிறேன், பிறரை கேலி பண்ணி நோவினை செய்து அநியாயம் செய்து பிறருக்கு அட்டகாச புரிந்து பெண்களை குடும்பங்களை சீரழித்த பெரும் பாவத்திலிருந்து சௌபா செய்கிறேன் என்ற அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பகுதியில் அல்லாஹ் தந்திருக்கும் மதரசாக்கள் உலமாக்கள் அவர்களை மதித்து கால் மடித்திருந்து மார்க்கத்தை படித்துக் கொண்டு தாய்கள் நல்லடியார்கள் அவர்களுடைய சூழல் இருந்து மக்களோடு தொடர்பாக ஒரு சிறந்த சமூகத்தை நபி அவர்கள் 23 வருட முயற்சி செய்து மதீனாவிலும் மதீனாவில் சூழல் உள்ள பகுதிகளிலும் எப்படி சிறந்த ஒரு சூழலை கட்டியளிக்கிறார்களோ அது போன்று நாம் இந்த கிழக்கிலும் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இந்த நாட்டுக்கு பெரும் சொத்து மேலான சோழர்களே. நீங்கள் இந்த நாட்டுக்கு முன்மாதிரியானவர்கள். முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய இந்த பகுதியில் நீங்க செய்யக்கூடிய ஒரு நலவு இந்த நாட்டுக்கு பெருசாக காட்சி அளிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒரு தீங்கு இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்தை தரும். அதனால் அல்லாஹ்வுடைய அருளை ரஹமத்தை பெற்ற மக்கள் நல்லடியாக மக்களுக்கு வந்திருக்கிறீர்கள், நேரத்தோடு வாருங்கள், ஐவேல தொழுகையில கவனம் செலுத்துங்கள். நானும் நீங்களும் முதல் முதலாக பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்க அனைவர்களும் அல்லாஹோடு தொடர்பாக வேண்டும். இந்த முஹர்ரமுடைய சிறந்த இந்த மாதத்தில் அல்லாஹுடைய மாதம், நோம்பு நோற்கக்கூடியவர்கள் நோம்பு நோற்றோம், சதக்கா செய்தோம், நல்லவர்களில் ஈடுபட்டோம். நாம் எல்லோரும் அல்லாஹின் பக்கம் கையேந்துவோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், தனிமையில செஞ்சிருக்கிறேன், கூட்டாக செஞ்சிருக்கிறேன், தனிமையில செய்திருக்கிறேன், கூட்டாக செய்திருக்கிறேன், தொழுகை விட்டிருக்கிறேன், காக்க கொடுக்காம இருந்திருக்கிறேன், ஹஜ்ஜு கடமையாக செய்யாமல் இருந்திருக்கிறேன், மனைவிக்கு என்னால் அநியாயம் நடந்திருக்கிறது, குழந்தைகளுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, அனந்த சொத்துல நான் பலகீனம் செய்திருக்கிறேன், நான் மக்களுடைய மக்கள் சொத்துல தவறு செஞ்சிருக்கிறேன், நான் நிர்வாகத்துல வேலை செஞ்சிருக்கிறேன், நான் தொழிலாளியாக இருக்கும் பொழுது அதுல சுறையாடி இருக்கிறேன், நான் சின்ன சின்ன பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறேன், மொபைல் போன நான் தவறாக பயன்படுத்தியிருக்கிறேன், அதுல வீணான விஷயங்கள்ல நான் ஈடுபட்டிருக்கிறேன். இன்றைய இந்த சிறப்பான சும்மால பேசக்கூடிய நான் முதலாவது கேட்கக்கூடிய நீங்கள் அனைவர்களும் அல்லாவின் பக்கம் கையேந்தி அல்லாவின் பக்கம் திரும்பி தௌபா செய்வோமாக. எல்லோரும் தௌபாவில் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த மினாவில் அறக்கி வைத்த அந்த சூரத்துடன் இந்த பயானை முடிக்கிறேன். ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. நபி அவர்கள் 23 வருடம் தன்னுடைய உழைப்பை செய்துவிட்டு ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு சென்று நபி அவர்கள் மினாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுது லட்ச மக்கள் அங்கு கூடியிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக மக்கள் தீனில் வருகிறார்கள். நபி அவர்களே, நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கூறுங்க. சலாம் கொடுத்தன்னு ஓடுறது இல்ல, சலாம் கொடுத்தன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், எனக்கு பெரிய நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் நீ இந்த பாவத்தை மன்னிச்சிரு அல்லாஹ் என்றே இஸ்திஃபார் செய்ய வேண்டும். அதே போல இந்த வாழ்க்கையில 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வயதை தந்த ரப்பே, நான் என்னென்ன துறையில என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறேனோ இந்த முஹர்ரமுடைய சிறப்பான இந்த வருடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன், இதுக்கு பிறகு வர்த்திக்கு போக மாட்டேன், விபச்சாரத்துக்கு போக மாட்டேன், குடிக்கு போக மாட்டேன், நான் இந்த நோம்பு 27 இதை நான் கருதுகிறேன். இது நோம்பு 27 அல்ல, மாதம் அல்லாஹ் விருப்பமான மாதம், இந்த ஜும்மாவுடைய நேரம் தௌபாவுடைய நேரம், கையெழுந்து விட்டு மன்னித்து விடு என்று அல்லாஹ் இடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் இந்த ஊரை சிறப்பாக செழிப்பாக்குவாயாக, அல்லாஹ் இந்த மக்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய இந்த ஜும்மாவை நீ ஏற்றுக் கொள்வாயாக, நாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக எங்களை ஆக்கிவிப்பாயாக, இந்த மக்களை நீ சிறப்பாக செழிப்பாக அழகாக நீ கட்டி தந்ததை போன்று எங்களுடைய உள்ளங்களை நீ ஒற்றுமையாக்குவாயாக, எங்களுடைய இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கரைந்து சிறந்த முன்மாதிரியான உம்மத்தாக ஆக்கி தருவாயாக, எங்கள் மத்தியில் எல்லா ஒருவரும் பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் தருவாயாக, எங்களோட வியாபாரங்களில் பறக்க செய்வாயாக, எங்களோட தொழில மறக்க செய்வாயாக, ஹஜ்ஜு உம்ராவுக்குரிய பாக்கியத்தை இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நசீவாக்குவாயாக. எல்லா எங்களை நீ உன்னுடைய நல்லடியாக கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக, எங்களுடைய பெருப்பாவத்திலிருந்து சௌபா செய்கிறோம், எங்களுடைய சௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, அந்நிய மறந்தவர்களுக்கு முன்மாதிரியவர்களாக வாழனி அவர் உதவி செய்வாயாக, திடீர் அபாயங்கள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பாயாக, திடீர் விபத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நெருப்பில் பொறிக்கப்படுவதில் எரியப்படுவதிலும் பூமியில் யாரா சுரையாடப்படுவதிலும் நாம் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவதிலும் இடிந்து விழுவதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய அனைத்து ஹலாலான ஜீவனத்தை சிறப்பாக தருவாயாக. எங்களுடைய வாலிபர்கள் யுவதிகளுடைய வாழ்க்கையை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெண்களுக்கு சிறந்த வாழ்க்கை தலைவர்களை நிச்சயமாக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. நோயாளிகளுக்கு போன சுகத்தை தருவாயாக. கடனாளிகளுடைய கடன் நிகழ்ச்சியை தருவாயாக. எங்களுடைய